முதல் வாசகம். ஏன் என் அடியான் மோசேக்கு எதிராக பேச நீங்கள் அஞ்சவில்லை? எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம், பிரிவு 12, இறைவார்த்தைகள் 1-13 வரை. அந்நாள்களில் மோசே எத்தியோப்பிய பெண்ணை மணந்திருந்தார். அவர் மணந்திருந்த எத்தியோப்பிய பெண்ணை முன்னிட்டு மிரியாமும் ஆரோனும் அவருக்கு எதிராக பேசினர். அவர்கள், ஆண்டவர் உண்மையில் மோசே வழியாக மட்டுமா பேசியுள்ளார், அவர் எங்கள் வழியாகவும் பேசவில்லையா என்றனர். ஆண்டவர் இதனை கேட்டார். பூவுலகின் அனைத்து மாந்தரிலும் மோசே சாந்தமிகு மானிடராய் திகழ்ந்தார். உடனே ஆண்டவர் மோசே, ஆரோன், மிரியாம் ஆகியோரிடம், நீங்கள் மூவரும் சந்திப்பு கூடாரத் அருகே வாருங்கள் என்றார். அவர்கள் மூவரும் வந்தனர். மேகத்தூண் ஒன்றில் ஆண்டவர் இறங்கி வந்து கூடார வாயிலருகே நின்று ஆரோனையும் மிரியாமையும் அழைத்தார். அவர்கள் இருவரும் முன் வந்தனர். அவர் கூறியது, என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள் இறைவாக்கினன் ஒருவன் இருந்தால், ஆண்டவராகிய நான் ஒரு காட்சியின் வழியாக அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன், கனவில் அவனோடு பேசுவேன். ஆனால் என் அடியான் மோசேயோடு அப்படியல்ல. என் வீடு முழுவதிலும் அவனே நம்பிக்கைக்குரியவன். நான் அவனோடு பேசுவது மறைபொருளாக அல்ல, நேர்முகமாகவும் தெளிவாகவும் இருக்கும். ஆண்டவர் உருவையும் அவன் காண்கின்றான். பின்னர் ஏன் என் அடியான் மோசேக்கு எதிராக நீங்கள் பேச அஞ்சவில்லை? மேலும் ஆண்டவரின் சினம் அவர்கள் மேல் மூண்டது. அவர் அகன்று சென்றார். கூடாரத்தின் மேலிருந்து மேகம் அகன்றதும் மிரியாமை பனி போன்ற வெண்மையான தொழுநோய் பிடித்தது. ஆரோன் மிரியாம் பக்கம் திரும்பவே அவள் தொழுநோயாளியாய் இருக்க கண்டார். ஆரோன் மோசேயிடம், என் தலைவரே, அறிவீனமாக நாங்கள் செய்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்த வேண்டாம். தாயின் வயிற்றிலிருந்து செத்து பிறந்த அரைகுறை குழந்தை போன்று இவள் ஆகாதிருக்கட்டும் என்றார். மோசே ஆண்டவரிடம் முறையிட்டு, கடவுளே, இவளை குணமாக்க வேண்டுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. உமது பேரன்பு கேற்ப எனக்கு இறங்கும், உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடை தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியாரோளும். கடவுளே, உமது பேரன்பு கேட்க எனக்கு இறங்கும். கடவுளே, என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தியுள்ளீர். உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகின்ற எனக்கு இரங்கும் கடவுளே உமது பேரன்பு கேட்க எனக்கு இரங்கும் கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியாரோளும் உமது மண்ணிலிருந்து என்னை தள்ளிவிடாதே உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதே
யான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக
மத்தேயு எழுதின செய்தியிலிருந்து வாசகம்
ஆண்டவரே மாற்றி உமக்கே
அதிகாரம் 14 இறைவசனங்கள் 22-36 வரை இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார் அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார் மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார் பொழுது சாய்ந்த பிறகும் அங்கேயே அவர் தனியே இருந்தார் அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலைவு சென்று விட்டது மேலும் எதிர்காற்று அடித்து கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலக்களிக்கப்பட்டது இரவின் 4 காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார் அவர் கடல் மீது நடப்பதை கண்ட சீடர் கலங்கி ஐயோ பே என் அச்சத்தினால் அலறினர் உடனே இயேசு அவர்களிடம் பேசினார் துணிவோடு இருங்கள் நான் தான் அஞ்சாதீர்கள் என்றார் பேதுரு அவருக்கு மறுமொழியாக ஆண்டவரே நீர்தான் என்றால் நானும் கடல் மீது நடக்க நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார் அவர் வா என்றார் பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார் அப்பொழுது பெருங்காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் மூழ்கும்போது ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். அவர்கள் மறு கரைக்கு சென்று கெசரேத்து பகுதியை அடைந்தனர். இயேசுவை யார் என்று அறிந்துணர்ந்த அவ்விடத்து மக்கள் சுற்றுப்புறம் எங்கும் ஆள் அனுப்பி எல்லா நோயாளிகளையும் அவரிடம் கொண்டு வந்தனர். அவரது மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினர். தொட்டவர் யாவரும் நலமடைந்தனர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு மாணவன் தேர்வுக்காக படித்து கொண்டிருக்கிறான். தேர்விலே அதிக மதிப்பெண் பெற வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்திலே அவன் படித்து கொண்டிருக்கிறான். படித்து முடித்த பிறகு அவன் தேர்வுக்காக தேர்வு அறைக்கு செல்கிறான். தேர்வு அறையிலே வினாத்தாள் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அவன் படித்ததற்கும் அந்த வினாத்தாளுக்கும் எந்தவிதமான ஒரு சம்பந்தமும் இல்லாமல் இருக்கிறதை அவன் பார்க்கிறான். பல நேரங்களிலே நான் இதை சாதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஆசைப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் அதற்கான முழுமையான தயாரிப்பை நாம் மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்கின்ற ஒரு கேள்வியை தான் இன்றைய வழிபாடு நம்மிடத்தில் கேட்கக்கூடியதாக இருக்கிறது. கடலுக்கு செல்லக்கூடியவர்கள் திசை காட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு கருவியை வைத்திருப்பார்கள். இந்த திசை காட்டி என்பது அவர்களுக்கு திசையை காட்டக்கூடிய ஒரு கருவியாக இருக்கும். அதாவது கடலில் பயணிக்கின்ற போது அந்த திசை காட்டியை வைத்து கொண்டு எந்த வழியாக செல்கிறார்கள், வடக்கா தெற்கா மேற்கா என்பதை எல்லாம் அவர்கள் அறிந்து கொண்டு அதன் வழியாக அவர்கள் இந்த திசை காட்டியை வைத்து கொண்டு வழி தவறாமல் செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த திசை காட்டி அவர்களுக்கு வேண்டிய இடத்திற்கு அழைத்து செல்வதற்கான ஒரு உதவி கருவியாக இருந்து கொண்டிருக்கும். இந்த படகில் செல்லக்கூடிய இந்த மீன்பிடி தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நன்றாக தெரியும். அது மட்டுமல்ல, தாங்கள் பயணிக்கக்கூடிய திசை சரியான திசையாக இருக்கிறதா, தாங்கள் செல்கின்ற திசையிலே எந்தவிதமான ஆபத்தும் இல்லாமல் இருக்கிறதா என்பதை எல்லாம் அவர்கள் உணர்ந்து கொள்வதற்கு இந்த திசை காட்டி ஒரு உதவியாக இருந்து கொண்டிருக்கும். அது மட்டுமல்ல, அவர்கள் தொலைந்து செல்லாமல் இருப்பதற்கு அவர்களுக்கு நல் ஒரு வழிகாட்டியாக இந்த திசை காட்டி கருவி இருந்து கொண்டிருக்கும். அது மட்டுமல்ல, இவர்கள் சரியான கவனத்தோடு செல்வதற்கான ஒரு கருவியாகவும் இந்த திசை காட்டி அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். வாழ்க்கையிலே ஒரு துன்ப நேரங்களில் நாம் வருகிற போது ஒரு சரியான திசை காட்டியாக இந்த படகு பயணத்தில் செல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த திசை காட்டி உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. அப்படிதான் இந்த நற்செய்தியிலே இயேசு ஒரு அழகான திசை காட்டியை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இயேசு தந்தையிடமிருந்து பெற்ற அனுபவத்தை, இயேசு தந்தையை திசை காட்டியாக கொண்டு செயல்படக்கூடியவராக இருக்கிறார். அந்த திசை காட்டியை தன்னுடைய சீடர்களுக்கும் அவர் காட்டக்கூடியவராக இருக்கிறார். தன்னை ஒரு திசை காட்டியாக அந்த சீடர்களுக்கு மாற்றி அவர்களை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்கின்ற ஒரு செய்திகளை தான் இந்த நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நற்செய்தியிலே ஒரு அழகிய நிகழ்வு நமக்கு தரப்படுகிறது. இந்த நிகழ்வுக்கு முன்பாக இயேசு பல்வேறுபட்ட மக்களுக்கு உணவளிக்கக்கூடியவராக இருக்கிறார். உணவளித்த பிறகு இந்த மக்கள் இயேசுவை அதிகமாக பின்தொடரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த நற்செய்தி பகுதியை நாம் நான்கு பகுதிகளாக பிரித்து சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். முதலாவது பகுதியில் இயேசு கடவுளை நோக்கி செல்லக்கூடியவராக இருக்கிறார். இதை தான் இன்றைய வாசகங்கள், நற்செய்தி வாசகம் அதிகாரம் 14 வசனங்கள் 22 முதல் 23 வரை பகுதிகளை நாம் வாசிக்க கேட்கிறோம். இயேசு தனிமையான இடத்திற்கு செல்லக்கூடியவராக இருக்கிறார். கடவுளை தேடி செல்லக்கூடியவராக இருக்கிறார். இயேசு தனிமையான இடத்திற்கு செல்கிறார் என்றால் கடவுள் இவருக்கு ஒரு வழிகாட்டியாக அல்லது ஒரு திசை காட்டியாக செயல்பட்டிருக்கிறார். அதனால்தான் இயேசு தந்தையிடமிருந்து அந்த அனுபவத்தை பெறுவதற்காக இவர் தனியாக மலை மீது சென்று ஜெபிப்பதை இன்றைய தொடக்க நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்கிறோம். தந்தையிடமிருந்து ஒரு வழிகாட்டுதலை இயேசு இந்த ஜபத்தின் வழியாக பெறக்கூடியவராக இருக்கிறார். மார்ட்டின் லூதர் என்கின்ற இறையலாளர் சொல்கிறார், எனக்கு பல்வேறு விதமான பணிகள் இருந்து கொண்டிருக்கின்றன, நான் பல்வேறு விதமான பணிகளை செய்ய வேண்டும், ஆனால் ஒரு நாளைக்கு 3 மணி நேரமாவது நான் கடவுளை காணாவிட்டால் நான் செய்கிற எந்தவிதமான பணிகளும் எனக்கு வெற்றியை தராது. நான் கடவுளை குறைந்தபட்சம் 3 மணி நேரமாவது நான் சந்தித்த பிறகுதான் என்னுடைய பணிகளை நான் செய்யக்கூடியவனாக இருப்பேன் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். பல நேரங்களிலே நாமும் பணிகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம், ஆனால் அந்த பணிகளை செய்வதற்கு முன்பாக தந்தையிடமிருந்து ஒரு வழிகாட்டுதலை நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கிறோமா, இயேசுவின் வழிகாட்டுதலை நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்கிற சிந்தனையை தான் முதல் பகுதியிலே நமக்கு தரப்படுகிறது. இரண்டாவது பகுதியிலே நாம் பார்க்கிறோம், பயத்தை போக்கக்கூடியவராக இருக்கிறார் இயேசு. இந்த அச்செய்தி பகுதி அதிகாரம் 14:24-27 உள்ள பகுதிகளை நீங்கள் வாசித்து பார்த்தால், இயேசு ஜெபிக்க செல்கிறார். ஜெபித்த பிறகு கடற்கரை ஓரமாக வருகிற போது இந்த சீடர்கள் நடு கடல் வரை சென்று விட்டார்கள். அப்போது இந்த கரை வரை சென்ற பிறகு இயேசு எப்படி செல்ல முடியும்? அவர் கடல் மீது நடந்து செல்லக்கூடியவராக இருக்கிறார். அதை பார்த்த இந்த சீடர்கள் ஏதோ பேய் வருகிறது என்று சொல்லி பயந்து அஞ்சக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நச்செய்தி சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இயேசு அவர்களிடத்திலே துணிவோடு இருங்கள், நான் தான் என்று சொல்லி இயேசு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இயேசுவை நாம் பற்றி கொள்கிற போது, இயேசு நம்மோடு இருக்கிற போது நமக்கு எந்தவிதமான பயமும் இருக்க தேவையில்லை. இயேசுவை நாம் விட்டு விலகி செல்கிற போது தான் நாம் பயப்பட தேவை வேண்டியிருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியை தான் இந்த இரண்டாவது பகுதி நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த பேதுரு இயேசுவை விட்டு அகன்று செல்லக்கூடியவராக, அல்லது இந்த 12 சீடர்கள் இயேசுவை விட்டு அகன்று செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் பயந்து இயேசு விட்டு சென்றதினால் அவர்கள் பயப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இயேசு எப்போது துணிவோடு இருங்கள் நான் தான் என்று சொல்கிறாரோ அப்போது அவர்களுக்கு பயத்தை நீக்கக்கூடியவராக இருக்கிறார். இயேசு நம்முடைய பயத்தையும் போக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை தான் இந்த இரண்டாவது பகுதி நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. மூன்றாவது பகுதியில் நாம் வாசிக்கிறோம், இயேசு நம்மை தாங்கி பிடிக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த நச்செய்தி பகுதி அதிகாரம் 14:28-33 வாசிக்கிற போது இயேசு பேதுருவை தாங்கி பிடிக்கக்கூடியவராக இருக்கிறார். இயேசு தன் துணிவோடு இருங்கள் நான் தான் அஞ்சாதீர்கள் என்று சொன்ன உடனேயே பேதுரு நினைத்து கொண்டார், நாமும் இயேசு இடத்தில் சென்று விடுவோம், இயேசு நம்மை பாதுகாக்கக்கூடியவராக இருப்பார், கடலில் நடந்து சென்றால் இயேசு இடத்தில் சென்று விடலாம் என்று சொல்லி ஆண்டவரே நானும் வருகிறேன் என்று சொல்லி சொல்லக்கூடியவராக இருக்கிறார் பேதுரு. இயேசு வா என்று சொல்கிறார். ஆனால் பேதுரு பயந்து கொண்டு விசுவாசத்தை விட்டுவிட்டு அவர் கடல் மீது நடக்க துணிந்து செல்லக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் அவர் மூழ்கக்கூடிய நிலையிலே இயேசு அவரை தாங்கி பிடிக்கக்கூடியவராக இருக்கிறார். படகிலிருந்து உண்மையாக நம்பிக்கையோடு இறங்கிய அந்த பேதுரு நம்பிக்கையில் விசுவாசத்தில் வீழ்கிற போது இயேசு தாங்கி பிடிக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்மையும் பல நேரங்களிலே இயேசு தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறார். நம்முடைய விசுவாசத்திலே நாம் வீழ்கிற போதெல்லாம், நம்முடைய சோகங்களிலே, துன்பங்களிலே, வேதனைகளிலே நாம் வீழ்கிற போதெல்லாம் இயேசு நம்மை தாங்கி பிடிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்கின்ற செய்தியை தான் மூன்றாவது பகுதி நமக்கு தரப்படக்கூடியதாக இருக்கிறது. நான்காவது பகுதியிலே நற்செய்தி அதிகாரம் 14:34-36 உள்ள பகுதியில் நாம் வாசிக்கின்ற போது இயேசுவினுடைய புகழை இந்த மக்கள் எல்லா இடங்களுக்கும் எடுத்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதை தான் நான் தொடக்கத்தில் சொன்னேன், ஒரு திசை காட்டி இயேசுவுக்கு கடவுள் திசை காட்டியாக இருந்து செயல்படக்கூடியவராக இருக்கிறார். அதை ஜபத்தின் வழியாக, தனி ஜபத்தின் வழியாக பெற்ற இயேசு அந்த வழிகாட்டுதலை தன்னுடைய சீடர்களுக்கு திசை காட்டியாக மாறக்கூடியவராக இருக்கிறார். அதை தான் இன்றை நான்காவது பகுதியில் நாம் வாசிக்க கேட்கிறோம். இயேசு தன்னுடைய மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியவராக, அந்த நன்மையை தொடர்ந்து ஆற்றுவதற்கான ஒரு கருவியாக அவர் செயல்படக்கூடியவராக இருக்கிறார். இயேசுவுக்கு கடவுள் திசை காட்டியாக இருந்தது போல இயேசு தம் மக்களுக்கு திசை காட்டியாக செயல்படக்கூடியவராக இருக்கிறார். இதை தான் நான்காவது பகுதி நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இந்த அச்செய்தி பகுதியிலே நாம் எந்த சிந்தனையை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்? நாம் பல்வேறு விதமான செயல்பாடுகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாமும் பல்வேறு விதமான செயல்பாடுகளை தொடர்ந்து ஆற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். நானும் கடவுளோடு இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை நாமே முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் கடவுளோடு இணைந்து செல்லக்கூடியதாக இருக்கிறதா என்கின்ற மூன்று விதமான சிந்தனைகளை இன்றைய வழிபாடு நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று, நாம் கடவுளுக்காக சிறிது நேரத்தை ஒதுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் கடவுளுக்காக சிறிது நேரத்தை ஒதுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். மார்ட்டின் லூதர் சொன்னது போல அல்ல, மார்ட்டின் லூதர் சொன்னது போல நாம் 3 மணி நேரம் ஜெபிக்க வேண்டும். அவர் ஜெபித்தார், ஆனால் நாம் 3 மணி நேரம் ஜெபிக்க வேண்டும் என்று அல்ல. மாறாக கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்து வாழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் வீட்டிலே குடும்ப ஜபம் ஜெபிக்க வேண்டும். இதைதான் பல்வேறு நேரங்களிலே நம்முடைய அருள் தந்தையர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் குடும்ப ஜபம் ஜெபிக்க வேண்டும், வீட்டில் ஜபமாலை சொல்ல வேண்டும், குடும்பமாக இணைந்து ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும், குடும்பமாக இணைந்து நாம் ஜெபிக்கும் குடும்பமாக மாற வேண்டும். நம்முடைய நேரத்தை சிறிது நேரமாவது கடவுளுக்கு அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதைதான் இயேசு இந்த தொடக்க பகுதியிலே தனியாக மலைக்கு சென்று நண்பகல் வேளை வரை 3 காவல் வேளை வரை அவர் ஜெபிக்கக்கூடியவராக இருந்தார் என்று சொல்லி நச்செய்தி சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவது, பயத்தை விட அதிக நம்பிக்கையில் வளரக்கூடிய குடும்பங்களாக இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் பயத்திலே வாழக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் எதை செய்தாலும் பயந்து கொண்டு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். எதை செய்தாலும் கடவுள் நமக்கு துணையாக இருப்பாரா என்கின்ற ஒரு பயத்தோடு வாழக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் நச்சினரை பேதுரு செய்யக்கூடியவராக இருக்கிறார். இயேசு நடந்து வருகிறார் என்று தெரிந்திருந்தும் பேதுரு இயேசுவிடத்திலே நானும் வருகிறேன் என்று சொன்னபோது இயேசு தைரியமாக வா என்று சொல்கிறார். ஆனால் பேதுரு நம்பிக்கை இழந்து பயத்தை தன்னுள் செல்லக்கூடியவராக இருக்கிறார். நாம் இன்று பல நேரங்களிலே பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவிடத்தை நாம் கேட்க வேண்டும், பயத்தில் அல்ல மாறாக நம்பிக்கையில் வளர்க்கக்கூடிய மக்களாக நாம் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையை அல்லது ஒரு வரத்தை நாம் கடவுளத்தில் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்று பல நேரங்களில் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் தோல்வியில் அடைகிறது என்றால் நாம் பல நேரங்களிலே பயத்திலேயே பல காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். என்னை யாராவது ஏதாவது சொல்லிவிடுவார்களா, அல்லது நான் செய்கிற காரியம் கண்டிப்பாக வெற்றி பெறுமா, நான் எடுக்கின்ற நிலைப்பாடு உண்மையான உறுதியான ஒரு நிலைப்பாடாக இருக்குமா என்பதையெல்லாம் நாம் பல நேரங்களிலே கடவுள் மீது நம்பிக்கை வைக்காமல் நம் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக அல்லது பிறரை நம்பி வாழக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் பயத்தை தவிர்த்து நாம் எப்போது பிறரையும் நம்மையும் நம்புகிறோமோ நாம் நம்மிடத்திலே அதிகமான பயம்தான் வரக்கூடியதாக இருக்கும். நாம் நம்மை தவிர்த்து கடவுளை முழுமையாக நம்பக்கூடியவர்களாக பயத்திலிருந்து வெளிவரக்கூடிய மக்களாக இருக்க என்னிடத்தில் வரத்தை கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, இயேசு மீது உங்கள் கவனத்தை வைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நம்முடைய கவனம் எல்லாம் இயேசு மீது இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் எதை கவனிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம்? பல நேரங்களிலே நாம் செல்வ செழிப்பில் வாழ வேண்டும், அல்லது பட்டம் பதவியில் வாழ வேண்டும், சொகுசாக வாழ வேண்டும், அல்லது எனக்கு எல்லா விதமான தேவைகளும் இருக்க வேண்டும், நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் சிந்திப்பது தவறல்ல. மாறாக இதில் மட்டும்தான் நிலையான ஒரு வாழ்வு உண்டு என்று நாம் எப்போது சிந்திக்கிறோமோ அப்போது அதிலே நாம் தோல்வியை கண்டுகொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய கவனத்தை இயேசு மீது செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இங்கு பேதுரு இயேசு மீது தன்னுடைய கவனத்தை செலுத்துவதற்கு தவறவிடக்கூடியவராக இருக்கிறார். இயேசு கடல் மீது நடந்து வா என்று சொன்னபோது அவர் இயேசுவை உற்று நோக்காமல் தன்னை உற்று நோக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால்தான் அவர் தன்னுடைய செயல்பாடிலே தோல்வியை காணக்கூடியவராக இருக்கிறார். நாம் இயேசுவை முழுமையாக உற்று நோக்கி செல்கிற போது நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளிலே நாம் வெற்றியை காணக்கூடிய மக்களாக இருக்கிறோம். இந்த 3 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தொடர்ந்து செய்கிற போது இறைவன் நமக்கு எல்லா விதமான அருளையும் ஆற்றலையும் தரக்கூடியவராக இருக்கிறார். இயேசுவுக்காக கடவுளுக்காக நம்முடைய நேரத்தை சிறிது நேரத்தையாவது ஒதுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பயத்தை அல்ல மாறாக நம்பிக்கையில் வளரக்கூடிய மக்களாக நாம் வாழ வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் இயேசுவை முன்னெடுத்து செல்லக்கூடியவர்களாக, இயேசுவை பார்த்து செல்லக்கூடியவர்களாக, இயேசு மீது நம்முடைய கவனத்தை செலுத்தக்கூடிய மக்களாக நாம் வாழ்கிற போது நாம் நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய செயல்பாடுகளிலும் நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளின் வழியாக இறைவனை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்கிற சிந்தனைகளோடு நாம் இந்த மூன்றையும் நம்முடைய வாழ்வில் கடைபிடித்து இறைவனுடைய ஆசீரை நிறைவாக பெற இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். ஆமேன்.